இன்றைய சத்சங்கத்தை நான் சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திகையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லும் சுட்டுக்குடியில் வாணியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவருணையூருடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்ரி சருவ சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரிய பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படைகளை கருத்துக்களை அறியும் சத்சங்கமாகவோ அல்லது கேள்விகளுக்கு விடை கண்டு அதன் மூலம் அனுபவம் எடுக்கும் சத்சங்கமாகவோ அமையும். அதே போல இன்றைய சத்சங்கம் உலக மையம் சிதம்பரத்திலிருந்து நடைபெறுகின்றது. இன்றைய சத்சங்கத்திற்கு ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் ஒரு சாதகரிடமிருந்து வந்திருந்தது. மேலும் சில விவரங்களையும் சேர்த்து பார்ப்போம். அவருடைய கேள்வி என்னவென்றால், ஐயா, எனக்கு மரண பயம் என்று ஒன்று உண்டு ஆரம்பத்திலிருந்தே. ஆனால் இப்போது அதனுடைய விளக்கங்கள் கிடைத்த பின் அந்த பயம் சிறிது சிறிதாக நீங்கியுள்ளது. இருப்பினும் அந்த தருணம் வரும்போது அது நிச்சயமாக பயமில்லாமல் இருக்கும் என்பது சொல்ல முடியாது. ஆகவே ஹலோ, கேட்கிறன்றதா நான் பேசுவது? பதியம்மா கேட்கின்றதா? பதியம்மா கேட்குதா நான் பேசுவது? ஓகே, நன்றி. அப்படியே இணைப்பில் இருங்கள். ஓகே, நன்றி நன்றி. ஆகவே இன்றைய சத்சங்கத்துக்கு வந்த கேள்வி, அந்த எங்களுடைய உயிரின பிறப்புகள் பற்றி, தோற்றங்கள் பற்றி, உடல்கள் பற்றி ஏதாவது விளக்கம் தருவீர்களா? முந்தைய ஒரு முறை சுருக்கமாக தந்திருந்தீர்கள் சைவ சித்தாந்த வகுப்பில் என்று ஒரு அன்பர் இன்று அனுப்பியிருக்கின்றார். அதன்படி சைவ சித்தாந்தத்தில் இந்த பிறப்புகளை பற்றி என்ன பேராசிரியர் சொன்னார்? பல விடயங்களை சொல்லியிருப்பார். ஆனால் எனக்கு எட்டிய விடயங்களில் சிலவற்றை உங்களுக்கு அந்த அன்பருடைய கேள்விக்காக இன்று கொணர்கின்றேன். அதாவது, எங்களுடைய தோற்றங்கள், எங்களுடைய பிறப்புகள் நான்கு விதமாக நடைபெறுகின்றது என்று பேராசிரியர் சைவ சித்தாந்தத்திலிருந்து சொல்லி தந்திருக்கின்றார். ஒரு பிறப்பு வியர்வை மூலமாக நடைபெறுகின்றது. வியர்வையிலிருந்து உயிரினங்கள் உடல் எடுக்கின்றன. மற்றது முட்டைகளிலிருந்து உயிர்கள் தோன்றுகின்றன. அடுத்தது நிலத்திலிருந்து மேல் நோக்கி வளர்வது என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்வார்கள். கிழங்கு வகைகள் உதாரணமாக. மற்றது கருப்பையில் இருந்து வருவது. அதற்கு எங்களுடைய மனித உடலும் ஒரு உதாரணம். மனிதர், விலங்குகள், எல்லோர் எல்லாம் கருப்பையில் இருந்து வருவது. இந்த நான்கும் தான் தோற்றங்கள் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, உயிரினங்கள் 84 லட்சம் உடல்களில் இருக்கின்றன. அதை யோனி பேதம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள். ஆகவே இந்த நான்கு தோற்றங்களில் 7 பிறப்புகள் உண்டு என்று சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது ஆரம்ப கல்வியில். இந்த 7 பிறப்புகளும் தாவரங்கள், நீர் வாழ்வன, ஊர்வன, பறவைகள், விலங்குகள், மனிதன், தேவர்கள் என்று வகுக்கப்படுகின்றன. மணிவாசகர் கூட இந்த புறப்பு பாட்டை சொல்லி பாடியிருக்கின்றார். என்ன எடுத்து மணிவாசகர் கூட இந்த புறப்புகளை பற்றி பாடியிருக்கின்றார். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இந்த புறப்புகளை குரூப்பாக என்று சொல்லுவோம், தொகுப்பாக 7 பிறப்புகள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்குள் எல்லாம் அடக்கம். புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாகி, பல்மிருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளைத்தேன் எம்பெருமான் என்று மணிவாசகப் பெருமான் பாடுகின்றார். அவர் பாடிய அவ்வளவு பிறப்புகளையும் 7 பிறப்புகளாக தொகுத்திருக்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். இந்த புறப்பட்டவனையில் அதை அவர்கள் அச்சுக்கள் என்று சொல்கின்றார்கள். 7 அச்சுக்கள் என்று அவைதான் தாவரம், நீர் வாழ்வன, ஊர்வன, பறவைகள், விலங்குகள், மனிதன், தேவர்கள். ஆகவே 4 தோற்றங்கள் பழைய சொல்லிவிட்டோம். வியர்வையிலிருந்து இந்த தோற்றங்கள் வருகின்றது, முட்டையிலிருந்து வருகின்றது, நிலத்திலிருந்து மேல் நோக்கி வளர்வதிலிருந்து வருகின்றன, அதைவிட கருப்பையிலிருந்து வருகின்றன. அந்த 4 தோற்றங்களும் 7 பிறப்புகளாக உள்ளன. தாவரம், நீர் வாழ்வன, ஊர்வன, பறவைகள், விலங்குகள், மனிதன், தேவர்கள் என்று அந்த உயிரினங்கள் எல்லாமாக உயிரின உடல்கள் எல்லாம் 84 லட்சம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை யோனி பேதம் என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். இந்த யோனி பேதத்தில் அதற்குரிய தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன. தாவரங்கள் உலகத்தில் 19 லட்சம் என்றும், நீர் வாழ்வன என்ற தொகுதியில் 20 லட்சம் என்றும், ஊர்வனவில் 15 லட்சம் எனவும், பறவைகள் 10 லட்சம் எனவும், விலங்குகள் 10 லட்சம் எனவும், மனிதன் 9 லட்சம் எனவும், தேவர்கள் 11 லட்சம் எனவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு எப்படியாக எங்களுடைய தோற்றங்கள், உடல்கள், உடல் அமைப்புகள் எல்லாம் உடல்கள், இந்த உடல்களை நாங்கள் எவ்வாறு இந்த பிறப்புகளில் எடுக்கின்றோம், எத்தனை வகையான உடல்கள் என்றவற்றிற்குரிய தகவல் இவ்வளவுதான் சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியரால் கொடுக்கப்பட்ட விடயங்கள். ஆகவே இந்த பிறப்புகளில் தான் நாங்கள் போகின்றோம். அதை மணிவாசகரும் அழகாக அந்த பாடல் மூலம் சொல்லியிருக்கின்றார், எங்கிருந்து தொடங்கி எங்கு வரைக்கும் போகின்றோம் என்று. ஆனால் ஒவ்வொரு உடலிலும் நாங்கள் இவற்றை எடுக்கும்போது எங்களுடைய வினைகளுக்கு ஏற்றபடி அந்தந்த உடல்களை இறைவன் தருகின்றார் என்று சைவ சித்தாந்தம் சொல்லி இருக்கின்றது. ஆகவே சைவ சித்தாந்தத்தில் இந்த தகவல்கள் முழுக்க கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை நான் உங்களுக்கு முதல் சொன்ன ஆரம்பத்தில் சிறு விளக்கமாக சொன்ன ஒரு இடத்தில் இதை அட்டவணைப்படுத்தியும் கொடுத்திருக்கின்றேன். அதனால் தான் நான் உங்களுக்கு இந்த போது தந்த விடயத்தை வெகு விரைவாக சொல்லக்கூடியதாக இருந்தது இந்த அன்பரின் கேள்வியில். இனி இந்த புறப்பை நாங்கள் பார்க்கும்போது, இந்த உலகத்தில் நாங்கள் மனித உடலை பார்க்கும்போது, இந்த மனித உடல் என்ன மாதிரி இந்த உலகத்தில் நாங்கள் இந்த உடல்களை எடுக்கின்றோம் என்று பார்த்தால், எல்லா உடல்களையும், அதாவது நாங்கள் இந்த சரீரங்களை எடுக்கும்போது, மனிதர்களாக இருக்கும் எங்களுடைய சரீரங்களை பார்க்கும்போது, நாங்கள் மனித உடலில் இந்த பூலோகத்தில் இருக்கின்றோம். இதே போல் இன்னும் 2 உடல்கள் எங்களுக்கு உண்டு. இந்த உடல் சக்கரத்தில் நாங்கள் மனித உடல் எடுத்த பின் நாங்கள் போகும் சக்கரத்தில் என்னென்ன உடல்கள் என்று பார்த்தால், அதை நாங்கள் பூதனா சரீரம் என்றும் பூதாகார சரீரம் என்றும் சொல்கின்றோம். இன்னும் 2 சரீரங்கள் உண்டு எங்களுடைய பூலோகத்தில் எடுக்கும் பூதனா சரீரத்தை விட இப்போது நாங்கள் இருக்கும் சரீரத்துக்கு சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்ட பேர் பூதனா சரீரம், எங்களுடைய உடல். இதை நாங்கள் சொர்க்கத்துக்கு போகும்போது இது பூதாகார சரீரமாக இன்னொரு உடல் எங்களுடைய ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுகின்றது. நரகத்துக்கு போகும்போது சாதனா சரீரமாக கொடுக்கப்படுகின்றன. இந்த 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 சரீரங்கள், இந்த உடல்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. இந்த உடல்கள், இந்த மூவகை உடல்களாக மனித இப்போது மனித பிறப்பில் இருக்கும் எங்களுக்கு உண்டு. அதனால் தான் நாங்கள் இந்த மனித பிறப்பில் இயங்குவதற்கு எங்களுடைய பயிற்சிகளை செய்வதற்கு நாங்கள் எடுப்பது பூதனா சரீரம். பூலோகத்தில் அங்கு இப்போது அந்த சரீரத்தில் தான் இருக்கின்றோம். அந்த சரீரத்தை சிறிது விரிவுபடுத்தி பார்ப்போமாக இருந்தால், அந்த சரீரத்துக்குள் தான் ஐந்து சரீரங்கள் அடக்கம். அந்த ஐந்து சரீரங்களும் தான் கிரியா யோகத்தில் தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆன்ம உடல் என்று வகுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஐந்து உடல்களும் அதற்குரிய முறையில் வகுக்கப்பட்டு இந்த தேக உடல் என்பது தான் எங்களுடைய பூதனா சரீரம். அதை நாங்கள் கண்களால் பார்க்கலாம். அதை விட சூட்சும உடலுக்கு உடல்களாக அந்த பூதனா சரீரத்துக்குள், அதாவது எங்களுடைய மனித உடலுக்குள், அந்த தேக உடலுக்குள் நான்கு சூட்சும உடல்கள் உண்டு. அதுதான் சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆன்ம உடல் என்று படித்திருக்கின்றோம். இந்த ஐந்து உடலுக்குரிய பயிற்சி தான் கிரியா சத்குரு கிரியா பாபாஜியின் பஞ்சாட்சர யோகமாகிய கிரியா யோகா பயிற்சிகள். அதை பற்றி நான் மேலதிகமாக செல்லவில்லை. அது எங்களுடைய பூதனா சரீரத்திலிருந்து நாங்கள் செயல்படுத்தக்கூடிய முறைகள். உள்ளுடல் வெளியுடலாக அது அமைந்திருக்கின்றது. அதை நாங்கள் கோஷங்களாகவும் பார்த்திருக்கின்றோம். அதையும் இங்கு நினைவு கூறுவோம். வேதாந்தத்தில் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷங்களாக உள்ளன. அதை நாங்கள் சித்தாந்தத்தில் பார்ப்போமாகனால், அது தூள சரீரம், சூட்சும சரீரம், குணசரீரம், கஞ்சுக சரீரம், கேரண சரீரம் என்று ஒன்று. எங்கு பார்த்தாலும் ஐந்து, ஓம்காரமே ஐந்து, எங்களுடைய சரீரங்களே ஐந்து. ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இந்த தற்போதைய எங்களுடைய மனித உடலில் அதன் ஒரு பெயர்தான் பூதனா சரீரம் என்று சொல்லியிருக்கின்றேன். பூலோகத்தில் நாங்கள் வாழ்வதற்குரிய உடல், அதற்குரிய ஆன்மீக பெயர். இந்த இடத்தில் எங்களுக்கு என்ன மாதிரி இந்த 76 தத்துவங்களில் இந்த உடல் அமைப்புகள் இறைவனால் எங்களுக்கு இந்த உடலுக்குள் போகும்போது இந்த உடல்களை இறைவன் எப்படி அமைக்கின்றார், இந்த உடலுக்குள் எங்களுடைய ஆன்மாவை என்பது எங்களுக்கு இந்த 76 தத்துவங்களில் தரப்பட்டிருக்கின்றது. அதையும் ஒரு முன்பார்வை செய்து விடுவோம். சுத்த தத்துவங்களால் ஆன்மாவுக்குள் எங்களை இறைவன் மாயா தத்துவத்திலிருந்து காரண சரீரத்தை கொடுக்கின்றார். அதிலிருந்து கஞ்சுவ சரீரம் கிடைக்கப்படுகின்றது. வித்யா தத்துவத்தில் புருட நிலையில் அது கிடைக்கப்படுகின்றது. புருடன் நிலை என்பது மற்றைய வித்யா தத்துவத்தில் இருக்கும் மற்றைய 4-5 நிலைகளை வைத்து ஒரு நிலையாக புருட நிலையாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதன்பின் அது ஆன்ம தத்துவத்துக்குள் வரும்போது குணசரீரம் கொடுக்கப்படுகின்றது அந்த ஆன்மாவுக்கு. அந்த குணசரீரம் கொடுத்து முடிந்தவுடன் சூட்சும சரீரம் கொடுக்கப்படுகின்றது ஆன்ம தத்துவத்தில். இறுதியாக தூள உடல் கொடுக்கப்படுகின்றது ஐம்பூதங்களால். ஆகவே இதுதான் எங்களுடைய மனித உடலின் தத்துவம். ஆனால் இங்கு சைவ சித்தாந்தத்தில் சொர்க்கத்தில் என்ன உடல், நரகத்தில் என்ன உடல் என்றும் ரெண்டு சரீரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்குரிய காரணம் என்னவென்றால், இந்த பூலோகத்தில் எங்களுடைய வாழ்க்கை காலம் முடிந்தவுடன் நாங்கள் எங்களுடைய மனித உடல்களை உதறுகின்றோம், இறந்துவேன். அப்படி உதறிவிட்டு 48 நாட்களுக்கு சைவ சித்தாந்த தரவுப்படி நாங்கள் எங்களுடைய ஆன்மா சொர்க்கலோகம் நரகலோகம் சென்று அங்கு எங்களுடைய வினைகளுக்கு ஏற்ற சில விடயங்களை அந்த லோகத்தில் அனுபவிக்க வேண்டிய வினைகளை தொடர்ச்சியாக அனுபவிக்கின்றோம் எங்களுடைய சஞ்சித வினையிலிருந்து. ஆகவே நாங்கள் எங்கள் செய்த நல்வினை காரணமாக சொர்க்கலோகத்தில் எங்களுக்கு சில நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைப்பதற்காக அந்த சொர்க்கலோகத்துக்குரிய உடலாகிய பூதாகார சரீரத்தை எங்களுடைய ஆன்மா பெறுகின்றது. அதேபோல் நரக லோகத்திலும் எங்களுடைய வினைகளுக்கு ஏற்றபடி அந்த லோகத்தில் அந்த உடலில் என்ன எடுக்கலாம் என்பதற்காக அந்த உடல் சாதனா சரீரம் என்று அந்த உடல் எடுத்து எங்களுடைய ஆன்மா நரகலோகத்தில் அனுபவிக்க வேண்டியவற்றை அனுபவித்து 48 நாட்களின் பின் தான் மீண்டும் பூலோக உடலான பூதனா சரீரம் எடுக்கின்றது. இந்த நரகலோகத்தில் அனுபவிக்க எடுக்கப்படும் உடலுக்கு பேர் யாதனா சரீரம். நான் மாறி சொல்லிவிட்டேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாதனா சரீரம் நரகலோகத்திற்கு செல்லும் போது எங்களுக்கு கிடைக்கும் உடலுக்கு பேர் யாதனா சரீரம். சொர்க்கலோகத்தில் கிடைக்கும் பேர் பூதாகர சரீரம். பூலோகத்தில் இப்போது இருக்கும் நிலையில் கிடைக்கப்படும் உடலுக்கு பேர் பூதனா சரீரம். ஆகவே இந்த நரகலோகத்தில் சொர்க்கலோகத்தில் எங்களுடைய விடயங்களை நாங்கள் எங்களுடைய ஆன்மா அனுபவிக்கின்றது அந்த 48 நாளுக்குள் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொல்லித் தரப்பட்டிருக்கின்றது. இந்த உடல்கள் சரீரங்கள் என்ற பகுதியில் ஆகவே அந்த நிலையில்தான் நாங்கள் படித்திருக்கின்றோம். நான் படித்திருக்கின்றேன், நீங்களும் படித்திருப்பீர்கள். சிறு வயதில் நாங்கள் சில சில பாவங்களை செய்யும் போது நரகலோகத்தில் அங்கு இருப்பவர்கள் எங்களுக்கு நிகத்துக்குள் ஊசி ஏற்றுவார்கள், எண்ணெய்க்குள் எங்களை போட்டு வறுப்பார்கள், நெருப்பில் தலைகீழாக கட்டி தூக்குவார்கள் என்றெல்லாம் பார்த்து பயந்திருக்கின்றேன் ஆறுமுகன் ஆவலருடைய மண்டபத்தில். ஏனென்றால் போய் சொன்னால் அது கிடைக்கும், வேறு ஒரு கூடாத விடயம் செய்தால் இன்னொரு தண்டனை உண்டு என்றெல்லாம் படம் போட்டு காட்டியிருந்த இருப்பார்கள். அதை சிறு வயதில் பார்க்கும்போது சரியான பயமாக இருக்கும். நெருப்புக்கு மேலே இருப்பதென்றால் எங்களுடைய உடல் என்ன கருகி விடுமே என்று. ஆனால் உண்மை என்னவென்று சைவ சித்தாந்தத்திற்குள் வந்தவுடன் தான் தெரிகின்றது. ஏனென்றால் அந்த வினைக்குரிய கணக்கை நாங்கள் அங்கு நரகத்தில் அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆனால் நாங்கள் அங்கு அனுபவிக்கும் உடல் எங்களுடைய தேக உடல், நாங்கள் இங்கு இருக்கும் பூதனா சரீரம் அல்ல. எங்களுடைய ஆன்மாவுக்கு அங்கு தரப்படும் சரீரம் ஜாதனா சரீரம். அந்த சரீரம் அப்படியான வினைகளை நாங்கள் அனுபவிப்பதற்கு இறக்காமல் அனுபவிப்பதற்கு உரிய சரீரமாக அமைந்திருக்கின்றது என்று பேராசிரியர் அழகாக சொன்னார். ஆகவே நாங்கள் பூலோகத்தில் இருக்கும் சரீரத்தை நினைத்து இந்த சரீரத்தில் இப்படியான கஷ்டங்களை அங்கு அனுபவிக்க வேண்டுமா என்று நாங்கள் பயப்பட தேவையில்லை என்று பேராசிரியர் சொல்லுவார். இருப்பினும் வினை வினைதான், அந்த அனுபவத்தை பெற்றே ஆக வேண்டும். ஆகவே அதற்கு கிடைக்கப்படும் சரீரம் அப்படியான சரீரம். அந்த சரீரத்தின் பாவனை அந்த 48 நாட்களுக்குள் சொர்க்கத்திலும் நரகத்திலும் அந்த ரெண்டு உடல் உறைகளையும் நாங்கள் எடுக்கின்றோம். அதன் பின் அந்த வினைகள் முடிந்தவுடன் அந்த ரெண்டு உடல்களிலும் மீண்டும் பூலோகத்தில் அடுத்த உடலில் எங்களுடைய முக்கிய வினையாகிய சஞ்சித வினையிலிருந்து ஒரு பாகத்தை இறைவன் எங்களுக்கு தந்து அந்த அதில் இருந்து அனுபவம் பெறுவதற்காக அந்த பூதனா சரீரம் என்ற எங்களுடைய தேக உடலை அந்த ஆன்மாக்களுக்கு தருகின்றார் என்பது இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். அவர் கீழே ஒரு குறிப்பு கொடுத்திருந்தார். நான் இந்த போது சொன்ன விடயம் தனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அதையும் தனக்கு ஒரு ஊர்ஜிதப்படுத்துங்கள் என்று கேட்டிருந்தார். அதாவது தான் சொர்க்கம் நரகம் தன்னுடைய ஆன்மா போனாலும் ஒரு குறுகிய காலத்திற்குள் அதை அனுபவிப்பேன், அந்த உடல் மனித உடல் அல்ல என்று கேள்விக்குறி போட்டிருந்தார். நிச்சயமாக அவர் மறந்திருந்தாலும் அது மனித உடல் அல்ல, அந்த உடலுக்குரிய பெயர் தான் ஜாதனா சரீரம், பூதாகார சரீரம். ஆனால் அதை பற்றிய அனுபவங்கள் எங்களுக்கு இல்லாதபடியால் மேலதிக தரவுகள் இல்லை. ஆனால் எடுக்கும் உடல் வேறான உடல் என்பது, மனித உடலை விட வேறான உடல் என்பது அந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். அதைத்தான் இன்று கேள்வியாக அனுப்பியிருந்தார். அதற்கு பதில் கண்டோம் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். அடுத்ததாக இன்னொரு அன்பருடைய கேள்வி, அது நேற்று உங்களுடைய சத்சங்கத்தில் உங்களுடைய தல யாத்திரைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. சமய குறவர்கள் புறச்சந்தான குறவர்களுடையது என்று சொல்லி நான் மிகவும் சந்தோஷமாக அதை கேட்டேன் ஐயா. அதில் மேலதிக தகவல்கள் இருந்தால் இன்று தருவீர்களா? அதை கேட்பதற்கு மிகவும் நாங்களே அங்கிருந்து அதை அனுபவிப்பது போல ஒரு அந்த உங்களுடைய ஒளி நாடாவை கேட்டேன். என்னுடைய நாட்டிலிருந்து மிகவும் அற்புதமாக இருந்தது. நாங்கள் எப்போ அந்த இடத்திற்கு செல்வோம் என்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு உள்ளது சாதகர்களாக. அதுவும் நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நேரம் அதை எப்படி அந்த இடங்களுக்கு சென்று பார்க்கலாம் என்று உதவி புரிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் வைத்து அதில் மேலதிக தகவல்கள் கேட்கின்றார். சரி, அதை பற்றியும் இன்று நடந்த விடயங்களையும் அதனுடன் சேர்த்து விடுவோம். எங்களுடைய ஆன்மீக பயணம் ஒரு கிழமை இந்த இந்த கோவில்களுக்கு, கோவில்கள் என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த கோவில்களுக்கு சென்று இந்த அனுபவத்தை பெற்று சாதனை செய்வதுதான் எங்களுடைய இந்த ஆன்மீக யாத்திரையின் முழு நோக்கம். என்னுடையது, என்னுடைய மனைவியாரது, மீனானது. இங்கு எங்களுடன் சேர்ந்து சிதம்பர சங்கத்தலைவர் கார்த்திகேயன் ஐயா அவர்களும், கும்பகோண சங்கத்தலைவர் முரளி ஐயா அவர்களும், என்னுடைய கிரியா சாரதி ஆன அன்புக்குரிய சின்னத்துறை அவர்களும் இருக்கின்றார்கள். இந்த ஆறு பேரும் தான் இந்த ஆன்மீக யாத்திரையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இப்போது இன்று நாங்கள் முழுமையாக இந்த சமய குரவர்களையும் சந்தான குரவர்களையும் முழுமையாக தரிசித்து விட்டோம். அவர்களுடைய இடங்கள் பல இடங்கள், 3 நாட்கள் பயணங்களாக ஓடி 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 அதை பார்த்தோம். அதில் தங்கி சிறிது அனுபவம் பெற்றோம். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் 2 எங்களுடைய புறச்சந்தான குரவர்களுடைய ஸ்தலத்துக்கு செல்லும்போது அவர்களுடைய சமாதிக்கு, அந்த 2 சமாதிகளிலும் நாங்கள் எங்களுடைய அவர்களுடைய அபிஷேகத்தை காணக்கூடிய பலன் பெற்றோம். அதை எதிர்பார்த்து போகவில்லை. நாங்கள் போன நேரம் அபிஷேக நேரம் என்றபடியால் 1 அருள்நந்தி சிவம், மற்றது மறைஞான சம்பந்தர். அருள்நந்தி சிவம் மெய்கண்டாருக்கு அடுத்ததாக இருப்பவர் புறச்சந்தான குரவர். அவருடைய சீடர் மறைஞான சம்பந்தர், அவருக்கு கீழ் இருக்கும் சீடர் உமாபதி சிவம். ஆகவே இந்த இருவருடைய ஆலய சமாதி கோவிலில் நாங்கள் அபிஷேகமும் பார்க்க பெற்றோம். அந்த பிரசாதங்கள் எங்களுடைய சங்கத்திற்கு கொண்டு வருகின்றோம். விபூதி பிரசாதங்கள், நீங்கள் அவற்றை பூசிக்கொள்ளலாம். நிச்சயமாக அது பல அனுபவங்கள் கிடைத்தன. அது ஒவ்வொருவருடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றது தான் அனுபவம். ஆனால் இதையெல்லாம் நீங்களும் ஒரு நேரத்தில், இந்த 8 குரவர்களை நீங்களும் ஒரு நேரத்தில் வந்து அந்த இடத்தில் உங்களுடைய கால் பதித்து நீங்கள் தியானம் சாதனை செய்ய வேண்டும். எல்லா சாதகர்களும் அப்பாவது உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். அதே நேரம் நீங்கள் அதை எந்த நேரம் வந்தாலும் எங்களுடைய கிரியா சாரதி அதற்குரிய விடயங்களை செய்து உங்களை அந்தந்த இடங்களுக்கு கூட்டி கொண்டு போவார். உங்களுக்கு அந்த பலன் வரும்போது நீங்கள் அதை அடையலாம். அதை விட எங்களுக்கு இந்தியாவில் 2 சங்க தலைவர்களும் இருக்கின்றார்கள். 3 சங்கம், சென்னை சங்கத்தில் கூட சீனிவாசன் ஐயா இருக்கின்றார். அவர்களுடைய உதவியை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் விரும்பி வரும்போது. அதற்கு வரும் முன் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லோரும் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நீங்கள் அறிய வேண்டும். அது அறியாமல் நீங்கள் அது ஒரு கோவில் என்று நினைத்து கொண்டு வந்து இந்த 4-8 இடத்திற்கும் சென்று நீங்கள் பல அனுபவங்களை பெற முடியாது. சைவ சித்தாந்த வகுப்பு மாணவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய சங்கம் நடத்தும் ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கங்களை ஒழுங்காக கேட்க வேண்டும். அதிலிருந்து பல கேள்விகளும் உங்களுடைய மனதில் எழ வேண்டும். உங்களுடைய கிரியா சாதன பயிற்சி வளர வேண்டும். இந்த நிலைகளில்தான் இந்த இடத்தில் நீங்கள் அனுபவம் பெறலாமே தவிர, ஒரு இடம் இருக்கின்றது அங்கு போய் கண்ணால் பார்த்து விட்டு வந்து அந்த அனுபவத்தை பெறலாம் என்பது நிச்சயமாக அல்ல. இந்த யாத்திரையை நான் தொடங்கும் போது எங்கள் வளமை முறைப்படி சாந்தோமில், சென்னை சாந்தோம் பாபாஜியின் தலைமையகத்தில் சென்று அவரிடம் ஆசி பெற்று, அதன் பின் வரும் வழியில் வடலூர் வள்ளலாரை தரிசித்து அவருடைய ஆசி பெற்று, என்னுடைய வித்யா குருக்களின் ஆசி பெற்று, அதன் பின் தில்லைக்கு வந்து முரளி சார், கார்த்திகேயன் சாருடன் சேர்ந்து தில்லை சிதம்பர நடராஜரின் ஆசி பெற்று, அங்கு சமய குரவர்கள் 4 சந்தான புறச்சந்தான குரவர்கள் 4 பேருடைய திருவுருவங்கள் நடராஜர் சன்னிதானத்துக்கு பின்னால் அமைந்திருக்கின்றன. அந்த சன்னிதானத்தில் நின்று அவர்களுடைய ஆசி பெற்று, அதன் பின் தான் இந்த 8 குரவர்களையும் கடைசி 3 நாட்களாக முரளி சாரும் எங்களுடன் சேர்ந்து நாங்கள் 8 சமயக்குறவர் 4 சந்தானக்குறவர் 8 பேருடைய திருவடிகளுக்கும் சென்று வணங்கினோம். ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாசகர், அது முறைப்படி சென்றோம். திருப்பெருந்துறை மணிவாசகரில் தொடங்கி இறுதியாக இன்று சுந்தரமூர்த்தி நாயனாருடன் அதை முடித்து கொண்டோம். ஆகவே இந்த 8 ஸ்தலங்களிலும் பல அனுபவங்கள், ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ற அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன. நாங்கள் இன்னும் சேர்ந்து கதைக்கவில்லை. நாங்கள் சென்று அடியார்கள் நிச்சயமாக அதை பற்றி பேசுவோம் என்றோ நாளையோ. இப்போது எங்களுடைய தல யாத்திரை முடிந்திருக்கின்றது. அதே நேரம் வடலூர் வள்ளலாருடைய சிவப்பிரகாசன் சாமியார் ஆச்சிரமத்தில் அந்த வேள்வியிலும் ஞான வேள்வியிலும் கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. வள்ளலாருடைய மந்திரத்தை அவர்கள் கோடி தரம் செய்கின்றார்கள் பக்தர்களுடன் சேர்ந்து. அந்த பயணம் கிடைத்தது இந்த நேரத்தில். இனி இந்த பயணம் இப்படியாகவே இன்று முடிந்திருக்கின்றது. இனி நாங்கள் சென்னை சென்று அடுத்த கிழமை முழுக்க செல்லும் போது நாங்கள் நாளை வடலூர் வள்ளலார் சிவப்பிரகாசன் சுவாமியரிடம் சென்று நாங்கள் மூன்றும் ஆறு பேரும் இந்த ஞான வேள்வியில் கலக்கின்றோம். இறுதி முடிவாக இந்த ஞான வேள்வி எங்களுடைய யாத்திரையில் அது முடிக்கப்படுகின்றது. அங்கு எங்களுடைய வித்யா குருக்களிடமும் நாங்கள் ஆசீர் பெறுகின்றோம். அதன் பின் அடுத்த நாள் மலேசியா நாடு நோக்கி செல்கின்றேன். அங்கு எங்களுடைய கிரியா பணி தொடங்குகின்றது. அங்கு 52 பேர் தீட்சைக்காக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தீட்சை கொடுத்து மூன்றும் சென்னை 5 நாட்களில் வந்து சென்னையிலும் இருவருக்கு தீட்சை கொடுத்து அங்கிருந்து டுபாய் சென்று டுபாய் சங்கத்திலும் இருவருக்கு தீட்சை கொடுத்து அங்கிருந்து கனடா வந்து சேர்கின்றேன் இன்னும் ஒரு கிழமையில். இதுதான் யாத்திரை, ஆன்ம யாத்திரை. எங்களுடைய ஆன்ம வேட்கையை நாங்கள் கூட்டுவதற்கு அதே நேரம் புனித பணி யாத்திரையும் இதில் அடங்கி இருக்கின்றது கிரியா யோகத்தில். இவ்வளவுதான் இன்றைய சத்சங்கத்தில் உங்களுடன் நான் சேர்த்து உங்களுக்கு இந்த விடயத்தை அறிவிக்கின்றேன். நிச்சயமாக இறுதியாக ஒன்றை சொல்கின்றேன். யோகி ராமையா அவர்கள் சொன்னதை இதை நீங்கள் கேட்கின்றீர்கள். நீங்கள் இங்கு இல்லாவிட்டாலும் யோகி ராமையா அவர்களின் விடைப்படி நாங்கள் ஒவ்வொரு சாதகர்கள் செய்யும் சாதனையும் எங்கு செய்தாலும் உலகத்தில் அவர்களுக்கு 50% தான் உண்டு. அவர்கள் செய்யும் இடத்திற்கு 50% அந்த இடத்தில் இருக்கும் சாதகர்களுக்கு, மற்ற 50% தான் எங்களுடைய சங்கங்கள் மற்றைய சாதகர்களுக்கு உரியது, குடும்பத்துக்குரியது என்று சொல்லுவார். ஆகவே உங்களுக்கு 25% இந்த எங்களுடைய சாதனையில் பங்கு உண்டு எல்லா சாதகர்களுக்கும். ஆகவே நீங்கள் இங்கு உங்களுடைய தூள உடல் இல்லாவிட்டாலும் சூட்சுமமாக உங்களுக்கு அந்த 25% சாதனை பகிர்வுகள் உண்டு. ஆகவே அதனால் தான் நீங்கள் இதை செவி மறுக்கின்றீர்கள். அதை கேட்டல் சிறந்தது. சிந்தியுங்கள், தெளியுங்கள். இதை பற்றிய மேலதிக விவரங்கள் பாபாஜியினால் வேறு ஏதாவது சத்சங்கங்கள் மூலமாக அது வரும்போது அது வெளியில் வரும். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இணைப்பில் யார் இருக்கின்றார்கள் என்று பார்ப்போம். கார்த்திகே வளமையாக இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா இருப்பீர்கள், இரவன் ஐயா இருப்பீர்கள். இப்போதுதான் அந்த ஸ்கிரீனுக்கு வந்தேன். இரவன் ஐயா இருக்கின்றீர்கள். இரவன் ஐயா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
சைவ சித்தாந்த கருத்துக்கள் கூடிய கேள்வி பதிலளக்கூடிய சற்சங்கமாக பழமையாக நடக்கும் இடத்தை விட சிறப்பான இடத்திலிருந்து நடைபெற்றது. சிறப்பான அம்சமாக கருதுகின்றேன். அதில் முக்கியமாக முதலாவது அம்சம் கேள்வி உறப்புகள் பற்றிய கேள்விக்கு மிக சிறந்த தெளிவான விளக்கங்கள் தரப்பட்டன. அவற்றை நாங்கள் குறுகிய நிலையங்களில் உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அதாவது எங்களுடைய பிறப்புகள் 4 வகை பருவினவும் அந்த 4 வகை பிறப்புகளும் வந்து முதலாவது வியர்வையில் உண்டாகும் பிறப்பு, இரண்டாவது முட்டையிலிருந்து உண்டாகும் பிறப்பு, மூன்றாவது நிலத்திற்கு மேல் உண்டாகும் பிறப்பு, நான்காவது கருப்பையிலிருந்து உண்டாகும் பிறப்புகள் என 4 முக்கிய வகைகளாக உண்டு எனவும், மேலும் இந்த 4 வகைகளிலிருந்து மீண்டும் 7 வகையான பிறப்புகள் உண்டு எனவும், அதாவது தாவரங்கள் நீர் வாழ்வன, உயிர் வாழ்வன, பறவைகள், விலங்குகள், மனிதர், சிறுவர்கள் என மேலும் 7 வகைகள் உண்டனவும். இறுதியாக 84 லட்சம் ஜோடி வீரர்கள் உள்ளன என்பது பற்றிய சொந்த விளக்கங்களும் தரப்பட்டது. தொடர்ந்து மானுட உடல்களில் சரீரங்கள் பற்றி விளக்கப்பட்டது. நாங்கள் சரீரங்கள் எடுக்கும் போது முதலாவது பூதனால் சரீரம் என்று பூர்வத்தில் எடுப்பது பற்றியும், அடுத்து பூதாகார சரீரம் எடுப்பது பற்றியும், சாதனா சரீரம் என்ற மூன்று சரீரங்களை பற்றிய சுருக்கமான விளக்கங்களும் தரப்பட்டது. அடுத்து ஐந்து சரீரங்கள், சூட சரீரம், சுருக்கம சரீரம் போன்ற ஐந்து சரீரங்கள் பற்றிய விளக்கம் தரப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கத்திலிருந்து இந்த சுருங்கிய தலையங்களிலிருந்து அதில் கூறப்பட்ட பிறப்புகளை பற்றி உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து இரண்டாவது அன்பரின் கேள்விக்கும் நாங்கள் நேற்றைக்கு கூறிய வாது ஆன்மீக தலையாத்திரையில் தரிசித்த இடங்கள் பற்றிய விளக்கமான கருத்துகள் கூறப்பட்டமை இன்றைய சத்சங்கத்தின் சிறப்பு அம்சமாக அமைகின்றது. ஏற்கனவே நாங்களும் மேற்கூறப்பட்ட சங்களுக்கு திரு சுசீந்திரனையா அவர்களை அவர்கள் எங்களை கூட்டி சென்று தரிசித்து அருளாசிகளை பெற்றமைக்கு மீண்டும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். நன்றி. ஓம் கிரியா பபாய நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இரவனையா. நம்ம அருமையாக இந்த பெரிய விடயங்களை சுருக்கமாக சரியாக எல்லாம் எடுத்திருக்கின்றீர்கள். இருப்பினும் அந்த முதலாவது நீங்கள் சொன்ன அந்த அட்டவணைப்படுத்திய விடயத்தில் முதலாவது அட்டவணையை நீங்கள் சொன்னது நான்கு விடயங்கள், அது புறப்புக்களல்ல தோற்றங்கள் என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். இரண்டாவதாக சொன்ன ஏழு விடயங்களும் தான் புறப்புக்கள். அது ஒரு சிறிய கரெக்ஷன், அது ஒரு கருத்து பதிவு உங்களை மீண்டும் அதற்கு மற்றவர்களுக்கு அதை விளங்கப்படுத்துகின்றேன். முதலாவது நான்கும் பெரிய நான்கும் தோற்றங்கள், அந்த நான்கு தோற்றங்களுக்குள் அடங்கியது ஏழு புறப்புக்கள், அதை அச்சுகள் என்று சொல்வோம். அதற்குள் அடங்கியது தான் 84 லட்சம் உடல்கள், யோனி பேதம் என்று சொல்வார்கள். நன்றி அருமையாக இறைவனையா நீங்கள் சொன்னீர்கள். அந்த சொல்லில் ஒரு சிறு பிழை இருந்தபடியால் அதை இங்கு திருத்தி இருக்கின்றேன். அவ்வளவுதான், நன்றி சொல்வோம். அதை விட இன்னொரு விடயமும் எங்களுடைய யாத்திரையில் நான் சொல்லி கொண்டு போகும்போது அதை சொல்லவில்லை. இங்கு ரெண்டு ஆதீனங்கள் இருக்கின்றது, பெரிய ஆதீனங்கள் இந்தியாவில் சைவ சித்தாந்தத்துக்குரியது. ஒன்று திருவாடுதுறை ஆதீனம், மற்றது தர்மபுரி ஆதீனம் என்று. அந்த ரெண்டு ஆதீனங்களுக்கு கூட நாங்கள் இந்த யாத்திரை தொடங்க முதல் இந்த 8 சமய குறவர்கள் சந்தான குறவர்களை தரிசிக்க முதல் அந்த ரெண்டு ஆதீனங்களிடமும் சென்று அந்த ஆசியை பெற்றிருந்தோம் எங்களுடைய சாதனை மூலம் சூட்சுமத்தில். ஆகவே அதுவும் இங்கு ஒரு விசேடமான செய்தி நடைபெற்றது. நன்றி உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு ரவினையா. நன்றி சொல்கின்றேன். பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள். ஓகே பேசுங்க. இப்போ கேட்குது, பேசுங்க. ஓம் கிரியே பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல் சாதகர் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து சிறப்பான பதில கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பு. அதோட யாத்திரையை பத்தி சொன்னீங்க, சிறப்பான ஒரு ஆன்மீக யாத்திரை. அத ரெண்டு மடத்துக்கும் போயிட்டு வந்த ஒரு விஷயம் வந்து வரலாறு காணாத ஒரு இது சொல்லுவாங்க. தர்மபுரத்தை வந்து ஞான பண்ணன்னு சொல்லுவாங்க, திருவாடுதுறைய ஞான வேள்வின்னு சொல்லுவாங்க. பாபாஜியுடைய அருளால ரெண்டு ஆதீனங்களுக்கும் போய் நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிது. அதோட மட்டும் இல்ல, என்னுடைய பிரார்த்தனை எல்லா இடத்துலயும் கிரியோக சாதகர்கள் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும், அவங்களுக்கும் அந்த அருளை பெறணும். அதுக்காக தான் நம்ம பயணிக்கிறோம், வேற யாருக்காகவும் கிடையாது. அது தானா அவங்களுக்கு போய் கிடைக்கும். அந்த வகையில ஒரு சிறப்பான யாத்திரை. அதனால எல்லாருக்கும் அது அமைய பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் ஓகே, ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதில் மேலதிக சிறு விளக்கங்களையும் கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபா நமோ, ஓம் சிவாய நம. ஓகே, இப்போது முரளி சார் இணைப்பில் இருக்கின்றீர்கள். முரளி சார், உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் உண்டா?
வணக்கம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
நான் இது பயணித்திருக்கிறேன். மிக ஒரு மிக சிறந்த அனுபவம் கிடைத்திருக்கிறது இல்லை. சமயக்குறவர்கள் மற்றும் புற சந்தான குறவர்கள், அந்த அவர்களுடைய பிறந்த இடம், அவர்கள் சமாதியான இடம் எப்படி மிக முக்கியமான அந்த ஸ்தலங்கள்லாம் பயணம் செய்தது ஒரு பெரிய பாக்கியம். அதை விட வேற என்ன சொல்ல முடியும். பாபாஜி ஆசீர்வாதத்தில் இந்த பயணம் சிறப்பாக அமைந்தது. உங்களுக்கும் பாபாஜிக்கும் நன்றி சொல்லுகிறேன். மற்ற விஷயங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ.
நன்றி முரளி சார், உங்களுக்கு அந்த அனுபவங்கள் நிச்சயமாக கிடைத்திருக்கும். இனித்தான் நாங்கள் அந்த அனுபவ பகிர்வுகளை செய்யப் போகின்றோம் நாளை. இருப்பினும் எல்லோரும் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இந்த ஆன்மீக யாத்திரையில் பல விடயங்களை அனுபவபூர்வமாகவும் எடுத்திருக்கின்றோம், அதில் சந்தேகமில்லை. அதே போல் நான் சொன்னது போல் 25% எங்களுடைய சாதனை பகிர்வுகள் சூட்சுமத்தில் எல்லா சாதகர்களுக்கும் உண்டு, சத்சங்கத்தில் இருப்பவர்களுக்கு. ஆகவே எங்கள் எல்லோருக்கும், எங்களுடைய சாதகர் குடும்பத்திற்கு அதில் இணைப்புண்டு. நன்றி சொல்வேன் பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா.